வந்தேகம் ஸ்ரீகுரு.
The following is a class on the Bhagavad Gita as it is. Second chapter, text number 12, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Recorded on the 12th of February, 1975, in Mexico.
பின்வரும் பகவத்கீதை உண்மையுறுவில் இரண்டாவது அத்தியாயம் பனிரெண்டாவது ஸ்லோகத்திற்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1975 வருடம் பிப்ரவரி 12 தேதி மெக்சிகோ நகரில் பதிவு செய்யப்பட்டது.
மக்தி வாகம் ஜாது நாசம் நொத்தம் நேமி ஜனாதிபா நொச்சைவ ந பவிஷ்யாம சர்வீ பயம் அசப்பரம். ஸோ கிருஷ்ணா பிகேன் ஹிஸ் டீச்சிங் டு அர்ஜுன், chastising him that you do not know anything, still you are talking like a learned man.
கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுக்க தொடங்கும் போதே, உனக்கு எதுவுமே தெரியல ஆனாலும் பண்டிதனை போல பேசுற அப்படின்னு மிகவும் கண்டிச்சு பேசுறார்.
This is the fault of a person without any spiritual knowledge. Every man in this material world is almost without any spiritual knowledge.
எந்த ஆன்மீக ஞானமும் இல்லாத ஒரு நபரோட அருட்டிருக்கக்கூடிய குறை இதுதான். இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே கிட்டத்தட்ட ஆன்மீக ஞானம் இல்லாதவர்கள் தான்.
Still, they are proud of their learning, their knowledge, their degrees. This is going on.
இருந்தாலும் அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய பட்டம் இதெல்லாத்தையும் வச்சு அவங்க ரொம்பவும் கர்வப்படுறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு.
When Sanatan Goswami approached Chaitanya Mahaprabhu, he first of all presented himself as a person without knowledge. Sanatan Goswami was coming of a very Brahmin aristocratic family. He was very learned scholar in Sanskrit and Urdu. Still, he presented himself before Chaitanya Mahaprabhu as a policeman.
Sanatana Goswami Chaitanya Mahaprabhu anugiya bodhu mudhalla avar thanna endha oru arivum illada oru thara thanna velippaduthitar. ஆனா சனாதன கோஸ்வாமி மிகவும் பெரிய உயர்குல பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். அவர் சமஸ்கிருதத்திலையும் உருது மொழியிலையும் மிக பெரும் அறிஞர். அவர் பெரிய பண்டிதர். இருந்தாலும் சைத்தன்ய மகாபிரபு முன்னாடி வரும்போது தன்னை ஒரு முட்டாளவே காட்டிட்டார்.
So actually that is the position. He said, "Gramma byavahare kohoy pandit satya kori mane আপনার হিতাহিত কিছু নাহি জানি." He said that this common man say that I am very learned pandit, but I am such a rascal, I do not know what I am.
உண்மையில அதுதான் உண்மையான நிலை. அவர் சொல்றார், கிராமிய விவகாரே பண்டித தாய் சத்தியமானே அப்பனார ஹிதா ஹிதா கிச்சனா ஜானி. அவர் சொல்றார், இந்த பொதுவான மக்கள்லாம் என்ன பெரிய பண்டிதன்னு சொல்றாங்க, அறிஞன்னு சொல்றாங்க, ஆனா நான் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியன்னா நான் யாருன்றதை எனக்கு தெரியாம இருக்கேன்.
So this is the position for everyone. You ask any learned scientist, professor, who are you? He'll say, "I am Mr. John." He'll say, "I am Mr. John, I am American, or I am Mexican, I am Indian," like that. So this is ignorance. Nobody is this body.
எல்லாரோட நிலையும் இதுதான். நீங்க ஒரு விஞ்ஞானி கிட்ட அல்லது பேராசிரியர்கிட்ட கேட்கலாம், நீங்க யார்? அவர் சொல்லுவார், நான் மிஸ்டர் ஜான். அவர் சொல்லுவார், நான் மிஸ்டர் ஜான், நான் அமெரிக்கன், நான் மெக்சிகன், நான் இந்தியன், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது அறியாமை. யாருமே இந்த உடல் அல்ல.
That is the first lesson of spiritual knowledge.
ஆன்மீக ஞானத்தினுடைய முதல் பாடமே இதுதான்.
So long we identify with this body that I am Mr. such and such, I am American, I am Indian. This is all ignorance.
நம்ம இந்த உடலோடு நம்மளை அடையாளப்படுத்திக்கிற வரைக்கும் நான் இன்னார் இன்னர், நான் அமெரிக்க, நான் இந்தியன், இதெல்லாம் அறியாமை.
When you actually understand that you are not this body, therefore you are not American, nor Indian, nor Mexican, but you are spirit soul, then your spiritual education begins.
ஆனா உண்மையிலே எப்ப நீங்க இந்த உடல் இல்லை, அதனால நீங்க அமெரிக்கரோ இந்தியரோ மெக்சிகனோ இல்லை, நீங்க ஆத்மா அப்படின்றத புரிஞ்சுக்கும் போது அப்போ ஆன்மீக கல்வி தொடங்குது.
And that is in Sanskrit it is called Aham Brahmasmi. I am spirit soul. Spirit soul has no connection with this material world.
சமஸ்கிருதத்துல அது வந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஆத்மாவுக்கு இந்த பௌதிக உலகத்தோட எந்த சம்பந்தமும் கிடையாது.
When one understands fully this fact that spirit soul is different from this material world, then he is actually learning. In that stage, he is called situated in Brahma-Bhuta stage.
எப்போ ஒருத்தர் இதை முழுமையாக புரிஞ்சுக்கிறாரோ, அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஆத்மாவானது இந்த பௌதிக உலகத்திலிருந்து வேறுபட்ட ஒன்று, அப்போதான் அவன் உண்மையான அறிஞனாகிறான். அந்த நிலையில் அவன் பிரம்மபூத நிலையில இருக்கிறதா சொல்லப்படுது.
The symptom of Brahmabhuta is Brahmabhuta Prasannatma. As soon as one becomes self-realized, he becomes jubilant, jolly.
பிரம்மபூத நிலையோட அறிகுறி என்ன அப்படின்னா, பிரம்மபூத பிரசன்னாத்மா. அவன் உடனடியா தன்னை உணர்ந்த உடனே பிரசன்னமா இருக்கான், அவன் ஆனந்தமா இருக்கான்.
So now one identifies with this body, he is unhappy, full of anxiety.
இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்திட்டு இருக்கிற வரைக்கும் அவன் சந்தோஷம் இல்லாம கவலையோட இருக்கான்.
So Bhagavad Gita begins with this point that one should know that he is not this material body.
அதனால பகவத் கீதையினுடைய தொடக்கமே என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் இந்த உடல் இல்லை அப்படின்றத கற்றுக்கொள்ளணும்.
That knowledge is lacking at the present moment throughout the whole world. Everyone is identifying with this body, like the animals.
அந்த ஞானம் இன்னைக்கு உலகெங்கும் இல்லாம இருந்துட்டு இருக்கு. எல்லாருமே மிருகங்கள் மாதிரி தன்னை இந்த உடலோட தான் அடையாளப்படுத்திட்டு இருக்காங்க.
Therefore Krishna chastised Arjuna that you have got animalistic concept of life and still is speaking like a very learned scholar. No learned scholar laments on account of this body.
அதனால தான் இங்க கிருஷ்ணர் அர்ஜுனோட மிகவும் கண்டிச்சு பேசுறார். நீ மிருகத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, ஆனா ஒரு பண்டிதனை போல பேசுற. எந்த படித்த அறிஞனும் இந்த உடலுக்காக வருத்தப்பட மாட்டான்.
It is said in the Bhagavad Gita, dhīra-sattva-namayati. Dhīra, dhīra means one who is sober by education. He is not disturbed.
இது பகவத் கீதையில சொல்லப்பட்டிருக்கு, dhīra-sattva-namayati. Dhīra அப்படின்னா யார் ஒருத்தர் நிதான புத்தி உடையவன், ஞானம் உடையவன், அவன் தொந்தரவு அடையிறது கிடையாது.
Just like when a man dies, his relatives lament, cry, my father is no more, or my son is no more, anyway they lament like that.
ஒருத்தர் இறந்து போறார் அப்படின்னா அவனுடைய உறவினர்கள் கவலைப்படுறாங்க, அழறாங்க, என்னுடைய அப்பா போயிட்டார், என்னுடைய அப்பா போயிட்டார், என் அப்பா இதுக்கு மேலே இல்லை, அல்லது என்னுடைய மகன் போயிட்டான். எப்படி இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி தான் கவலைப்பட்டு இருக்காங்க.
பட் இஃப் ஹீ இஸ் லிட்டில் சோபர், ஹீ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஹீ கேன் ஸ்டடி தட் ஐ ஆம் லமெண்டிங் மை ஃபாதர் இஸ் கான், மை சன் இஸ் கான், பட் ஹீ இஸ் நாட் கான், ஹீ இஸ் லைங் ஆன் தி பெட் ஆர் ஆன் தி ஃப்ளோர்.
ஆனா அவன் கொஞ்சம் நிதான புத்தி உடையவனா இருந்தானா அவனால புரிஞ்சுக்க முடியும், அவனால இதை ஆராய்ந்து பார்க்க முடியும். நான் கவலைப்பட்டு இருக்கேன், என் அப்பா போயிட்டார், என் மகன் போயிட்டார்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கேன், ஆனா இல்லையே, அவங்க போகலையே, அவர் இங்கே தானே படுக்கையிலயோ தரையிலயோ படுத்துட்டு இருக்காங்க.
Then why I'm speaking gone? If some friend asks why you are lamenting, my father is gone, my son is gone, he is lying here. But he still will say, no, he is not. He may be lying there, but he is gone. That is puzzle.
பிறகு அவர் பேசுறார், அவர் போயிட்டார். ஒரு நண்பர் கேட்கிறார், ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க, என்னுடைய அப்பா போயிட்டாருங்க, என் மகன் போயிட்டாருங்க. இல்லையே, அவன் இங்கே தானே படுத்திருக்கான். இருந்தாலும் அவர் சொல்லுவார், இல்லை இல்லை, அவர் இங்க படுத்திருக்கலாம், ஆனா அவர் போயிட்டார். இது ஒரு புதிரா இருக்கு.
He's lying there and gone. What is this contradiction?
அவர் அங்க படுத்திருக்காரா போயிட்டாரா, இதுல என்ன முரண்பட்ட கருத்து இடம் இருக்கு?
That is the point to understand about the soul.
இங்கதான் நம்ம ஆத்மாவை பற்றி புரிந்து கொள்றதுக்கான நேரம்.
The relative is lamenting, crying, my father is gone. That means he never saw his father. He saw the body only.
இப்போ உறவினர் அழுதுட்டு இருக்கார், அவர் சொல்றார் என்னுடைய அப்பா போயிட்டாருன்னு. அப்படின்னா அவருடைய அப்பாவை அவர் பார்த்ததே கிடையாது, அவர் உடலை மட்டும்தான் பார்த்திருக்காரு.
பட் அட் தி டைம் ஆஃப் டெத் ஆஃப் ஹிஸ் ஃபாதர் ஹி அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் ஃபாதர் இஸ் நாட் திஸ் பாடி தட் இஸ் சோல்.
ஆனா மரணத்தின் போது அவரால் புரிந்து கொள்ள முடியணும், என்னுடைய அப்பா இந்த உடல் அல்ல, அவர் ஆத்மா.
When we come to this understanding that every one of us, we may be in different body, but we are not this body, we are spirit soul.
அதனால எப்ப நம்ம இந்த புரிதலுக்கு வரமோ, அதாவது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த உடல்ல வேறுபட்ட உடல்ல இருந்தாலுமே கூட, ஆனா நம்ம இந்த உடல் அல்ல, நம்ம ஆத்மா.
So, that time our actual knowledge begins.
அந்த சமயத்துல தான் உண்மையான ஞானமே தொடங்குது.
Now Krishna is describing what is the nature of that soul. He says, whenever we sit down together, we say, I, you and they. First person, second person and third person. I, you or he. There cannot be more than these three.
இப்போ கிருஷ்ணர் அந்த ஆத்மாவினுடைய இயற்கை குணம் என்னன்றத விளக்குறார். எப்ப எல்லாம் நம்ம ஒன்னா உட்காரமோ அப்ப நம்ம சொல்றோம், நான், நீ, அவர்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை. நான், நீ அல்லது அவர், அந்த மூணுக்கு அப்பாற்பட்டு இருக்க முடியாது.
I can say I, I can say you and I can say he. Krishna says in this verse that natu eva aham jatu. Either I, you or he, none of us ever born. Because we are not this body.
இப்ப நான் என்ன சொல்ல முடியும்னா, நான், நீங்க, அவர். அதனால கிருஷ்ணர் இந்த ஸ்லோகத்தில் சொல்றார், நத்வே அகம் ஜாத்து, நானோ, நீயோ அல்லது அவர்களோ, நம்ம யாருமே பிறந்தவங்க இல்லை. ஏன்னா நம்ம இந்த உடல் அல்ல.
The birth takes place of the body, not of the soul. The soul is described here that he does not take birth.
பிறப்பு அப்படின்றது இந்த உடலுக்கு, ஆனா நம்ம ஆத்மா. ஆத்மாவை பற்றி இங்க வர்ணிக்கும் போது என்ன சொல்லுதுன்னா, ஆத்மாவுக்கு பிறப்பு கிடையாது.
It is not that he was not existing in the past. Now he has taken birth. It is not like that, that the soul did not exist in the past. Now he is existing. There are some philosophers, they think like that.
கடந்த காலத்துல அவர் இல்லாம இருந்தார், இப்ப அவர் பிறந்திருக்கார். அப்படி இல்ல, அதாவது ஆத்மா இல்லாமல் இருந்தது, இப்ப அவர் இருந்துட்டு இருக்கார். இப்படியும் ஒரு சில தத்துவவாதிகள் நினைக்கிறாங்க.
The living symptom was not existing before, and by the combination of matter, the living force is there. But that is not the fact. The living being is there, therefore the life symptoms are there in the body.
அதாவது உயிருக்கான அறிகுறி முதல்ல இல்லாமல் இருந்தது, இப்போ ஒரு சில ஜட கலவைகள்னால இந்த உயிர் சக்தி வந்துருச்சு. ஆனால் அது உண்மை இல்லை. உயிர்வாளிகள் இருக்கிறதுனால தான் அந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கிறதுக்கான அறிகுறி இருக்கு.
Therefore, when a man dies, because we do not know about the living force, we cry that my father, my son has gone.
அதனால தான் எப்போ ஒருத்தர் இறந்து போறாரோ நமக்கு அந்த உயிரை பற்றின ஞானம் இல்லாததுனால நம்ம அலறோம், என்னுடைய அப்பாவோ என்னுடைய மகனோ போயிட்டார் அப்படின்னு
சொல்லி. So we should acquire knowledge from the authority. Krishna is the authority. He says that all of us, you, me and all the others who have come to join this party, it is not that they did not exist in the past. They existed, we existed all in the past. We are existing now, and after so-called death or after quitting this body, we shall still exist.
அதனால நம்ம ஞானத்தை அதிகாரத்துவம் வாய்ந்தவர்கிட்ட இருந்து பெறணும். கிருஷ்ணர் தான் அந்த அதிகாரி. அவர் சொல்றார், அதாவது நம்ம எல்லாருமே, நான், நீ, மற்ற எல்லாரும் இங்க சண்டை போறதுக்காக கூட இருக்கோம் இல்லையா, எல்லாருமே கடந்த காலத்துல இல்லாம இருந்தோம் அப்படின்னு இல்லை. அவங்க இருந்தாங்க, நம்ம இருந்துட்டு இருக்கோம், கடந்த காலத்திலையும் இப்பவும் இருந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பேரளவிலான இந்த மரணத்துக்கு அப்புறமும் அல்லது இந்த உடலை விட்டதுக்கு அப்புறமும் நம்ம இருந்துட்டு இருக்க போறோம்.
Now the question will be, how I shall exist, either as American, Indian or something else.
இப்ப என்ன கேள்வி எழணும்னா, சரி இப்ப நான் எப்படி இருக்கணும், நான் அமெரிக்கனா இருக்கணுமா, இந்தியனா இருக்கணுமா, அல்லது வேற ஏதாவதா?
So that is very intelligent question. First of all, we have to understand that I, you, every one of us existed in the past. So how I existed in the past and how I shall exist in future. So past is past, that is gone. Now I am existing as a human being. It is my duty to understand how I shall exist in future. That is intelligence.
அதுதான் புத்திசாலித்தனமான கேள்வி. முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான், நீ எல்லாருமே கடந்த காலத்தில் இருந்தோம். கடந்த காலத்தில் நான் எப்படி இருந்தேன், எப்படி நான் எதிர்காலத்தில் இருக்க போறேன், எப்படியோ கடந்த காலம் கடந்து போச்சு. ஆனால் இப்போ நான் மனிதனாக இருந்துட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய கடமை என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் நான் எப்படி இருக்க போறேன் அதை நான் புரிஞ்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம்.
If we do not prepare for the next life, then we are animals.
நம்முடைய அடுத்த பிறவிக்காக நம்மளை தயார்படுத்திக்கல அப்படின்னா அப்ப நம்ம மிருகம்.
Just like the human society, there is education. The father gives education to the child, thinking about his future. The cats and dogs, they do not give any education, neither they know what is the meaning of education.
உதாரணத்துக்கு, மனித சமுதாயத்தில் கல்வின்னு ஒன்று இருக்கு. அப்பா என்ன பண்றார், குழந்தையோட எதிர்காலத்தை கருதி அந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்கிறார். ஆனால் நாய்களும் பூனைகளும் கல்வின்னா என்னன்னு தெரியாது, அந்த கல்வியை பற்றி கவலையும் படுறது கிடையாது.
That is the difference between human being and animal.
அதுதான் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம்.
So, if you are not educated in the matter of understanding what is our future, then we are no better than the animal.
அதனால இப்போ நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கும், அதுக்கான கல்வியை அடையாமல் இருக்கும் அப்படின்னா அப்ப நம்ம மிருகத்தில இருந்து வேறுபட்டவங்க கிடையாது.
தட் எஜுகேஷன் வி கேன் ஹேவ் இன் திஸ் ஹியூமன் ஃபார்ம் ஆஃப் லைஃப் தட் இஸ் ஸ்டேட்டட் இன் தி பகவத் கீதா. ஜாந்தி தேவவ்ரதா தேவான் பிதரீன் ஜாந்தி பிதரிவ்ரதா பூதேஜா ஜாந்தி பூதானி மத்யாஜினோபி ஜாந்தி மாம். The process is there. You can prepare your next life in this life.
அந்த கல்வியை நாம இந்த மனித பிறவியில பெற முடியும். அது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. யாந்தி தேவா விரதா தேவா பித்ரோன் யாந்தி பித்ருவிரதா பூதானி யாந்தி பூதேஜா யாந்தி மத்யாஜினோபி மாம். அதுக்கான வழிமுறை இருக்கு. அடுத்த பிறவிக்காக நீங்க இப்ப உங்களை தயார்படுத்திக்கலாம்.
Just like they are attempting to go to the moon planet, but the fact is they could not go there. Why they could not go there?
உதாரணத்துக்கு சந்திர மண்டலத்துக்கு போறதுக்கு முயற்சிக்கிறாங்க, ஆனா உண்மை என்னன்னா அவங்களால போக முடியல. ஏன் அவங்களால அங்க போக முடியல?
The reason is that wherever you go, you must be fit for that place. Even in this planet, suppose somebody goes from one place to another place, he has to make himself fit to go there.
காரணம் என்னன்னா, நீங்க எங்க போனாலும் நீங்க போற இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை மாற்றிக்கொள்ளணும். நீங்க இந்த கிரகத்திலேயே கூட இப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒருத்தர் போறார் அப்படின்னா, அவர் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளணும்.
He must know what is the temperature there. Accordingly, he will take his dress. Then he will have to take permission of the state, visa, passport, so many things. You have to arrange. Then you can go.
அவருக்கு அங்க என்ன தட்பவெப்ப சூழ்நிலை இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அவர் உடையை எடுத்துக்கணும். அவர் வந்து அந்த நாட்டோட அனுமதி பெறணும், பாஸ்போர்ட் விசா வாங்கணும். இது மாதிரி பல விஷயங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்கு.
Not that all of a sudden anyone can come to your country, Mexico, without arrangement.
அதை விட்டுட்டு திடீர்னு யார் வேணாலும் உங்க நாட்டுக்குள்ள இங்க மெக்சிகோக்குள்ள எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாம வந்துட முடியாது.
Similarly, if you want to go to the higher planetary system, then you have to make your arrangement in this life. You cannot go to the moon planet by force because you have got a teeny airplane. That is not possible.
அதே மாதிரி இப்ப நீங்க உயர் கிரகங்களுக்கு போகணும் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா, அப்போ இந்த வாழ்க்கையில நீங்க அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும். உங்களால வலுக்கட்டாயமா சந்திர மண்டலத்துக்குள்ள இந்த சின்ன விமானத்தை வச்சுட்டு போயிட முடியாது. அது சாத்தியம் இல்லை.
Therefore, Bhagavad Gita says, Janti Devam Vrata Devan. A man can go to the higher planetary system when he is preparing himself to go there.
அதனாலதான் பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, யாந்தி தேவா விரதா தேவான். ஒரு நபர் எங்க வேணா போகலாம் உயர் கிரகங்கள்ல, ஆனா அதுக்கு அவர் தன்னை தயார்படுத்தி இருக்கணும்.
So there are millions and trillions of planets. Wherever you want, you can go. The descriptions are there in the Shastra.
பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிரகங்கள் இருக்கு. அவர் எங்க வேணா போகலாம். அதை பற்றின வர்ணனைகள் சாஸ்திரங்கள் இருக்கு.
But there is another description, the kingdom of God. That kingdom of God is there. Beyond this material sky.
ஆன இன்னொரு வர்ணனையும் இருக்கு சாஸ்திரத்துல. அது பகவானுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யம் பகவானுடையது. அது இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டது.
So we have to take information where that spiritual world is there. You can have it from Vedic literature.
அதனால நம்ம அந்த தகவலை பெறணும். அந்த ஆன்மீக உலகம் எங்க இருக்கு அப்படின்றத பத்தி அது நீங்க வேத இலக்கியங்கள்ல இருந்து பெறலாம்.
இந்த பகவத் கீதா, இட் இஸ் said, பரஸ்தஸ்மாத் பாவ அன்யா பக்தியா பக்தியா சனாதனா. தேர் இஸ் அனதர் நேச்சர், தி ஸ்பிரிச்சுவல் நேச்சர், விச் இஸ் பியாண்ட் திஸ் மெட்டீரியல் நேச்சர்.
பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, பரஸ்தஸ்மாஸ்து பாவ அன்யா வியக்தோ வியக்தா சனாதனா. இன்னொரு உலகம் இருக்கு, அது ஆன்மீக உலகம். அதாவது இந்த பௌதிக உலகத்துக்கு அப்பாற்பட்டது.
மெட்டீரியல் நேச்சர் பக்தா பக்தோ மீன் சம் போர்ஷன் இஸ் மேனிஃபெஸ்டட் and some portion is not manifested.
Vyakta, vyakta, abdina, sila pagadigal, totram alikidu, sila pagadigal, totram alikam irukku.
And we get information from Bhagavad Gita that the spiritual nature is beyond this manifested and non-manifested cosmic situation.
Bhagavad Gita lirundu nama kadaikudiya thagaval enna இந்த தோற்றம் அழித்தம் தோற்றம் அழிக்காமல் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது ஆன்மீக உலகம்.
So Krishna says, the supreme authority says, Madjajinobi Janti Mam. If somebody cultivates Krishna consciousness, he can go there. It is not difficult.
உச்ச அதிகாரியான கிருஷ்ணர் சொல்றார், மத்யாஜினோபி யாந்தி மாம். இப்போ ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை வளர்த்துட்டு இருக்கார் அப்படின்னா அவர் அங்க போகலாம், எந்த சிரமமும் இல்ல.
சிம்பிளி யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் மோட் ஆஃப் லைஃப் டு பிகம் கிருஷ்ண கான்சியஸ் மீன்ஸ் டு பி பியூர் இன் தி ஒரிஜினல் ஸ்பிரிச்சுவல் எக்ஸிஸ்டன்ஸ்.
வெறுமனே உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கணும். கிருஷ்ண உணர்வுக்கு வர்றது அப்படின்னா அதாவது நம்முடைய ஆன்மீக இருப்புல மிகவும் தூய்மையானவரா இருக்கிறது.
We are pure as Brahma, as spirit soul, but because we have contaminated this material modes of nature, our consciousness is now different.
Brahmana pole nama aanmiga aatmava thoomiyanavanga ana ipo inda jada gunangalala nama kalangapattu poirukom ipo nammude unarvu veru pattada irukku.
So on account of different consciousness there are three classes of men. One class of man very intelligent, one class of man very passionate, and one class of man fools and rascals.
The வேறுபட்ட குணங்கள் இருக்கிறதால மூன்று வகையான நபர்கள் இருக்காங்க. ஒரு வகையானவர்கள் மிகவும் புத்திசாலிகள், இரண்டாவது வகையானவர்கள் ரொம்ப ஆரவாரமா ஆர்ப்பாட்டத்தோடு இருக்கக்கூடியவர்கள், மூன்றாவது வகையான மக்கள் வந்து முட்டாளுகளும் அயோக்கியர்களும்.
So, in order to understand your promotion to the spiritual world, you have to become first-class man.
உங்களுடைய ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கான உயர்வு பெறத புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நீங்க முதல் தரமான நபரா வரணும்.
First-class man means Brahmana. Brahmana means he is truthful, he is self-controlled, he is simple, he is tolerant. In this way, there are 9 qualifications to become first-class man.
முதல் தரமான மனிதன்னா பிராமணன். பிராமணன் அப்படின்னா உண்மையானவன், புலனடக்கம் கொண்டவன், எளிமையானவன், பொறுத்து கொள்ளக்கூடியவன். இந்த விதத்தில் 9 வகையான குணங்கள் இருக்கு முதல் தரமான மனிதனா வர்றதுக்கு.
And to become first-class man, the preliminary qualification is that you should not become sinful.
மேலும் அந்த முதல் தரமான மனிதன் ஆகிறதுக்கான ஆரம்ப தகுதி என்ன அப்படின்னா நீங்க பாவம் செய்யக்கூடியவங்களா இருக்கக்கூடாது.
So instead of becoming sinful to become pious, you simply follow these 4 regulative principles. The first principle is illicit sex. That is forbidden. It is sex is not forbidden. But illicit sex is forbidden. That is not very difficult.
பாவகரமானவர்களா ஆகிறதுக்கு பதிலா புண்ணியமானவர்களா ஆகணும் அப்படின்னா நீங்க முதல்ல இந்த வெறுமனே இந்த 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும். முதல் கொள்கை என்னன்னா தகாத பாலுறவு, அது தடை செய்யப்பட்ட ஒன்று. பாலுறவு தடை செய்யப்படல, ஆனா தகாத பாலுறவு தடை செய்யப்பட்டது. அது அவ்வளவு சிரமமானது இல்ல.
Everyone wants. That is the necessity of the body, that sex, as we want to eat, as we want to sleep, similarly there is sex desire. But if you want to become first class man, then don't have illicit sex. Except marriage, do not have sex.
எல்லாருக்குமே அது வேண்டுமா இருக்கு, அது இந்த உடலுக்கு தேவையானதா இருக்கு, அதாவது பாலுறவு. இப்ப நீங்க சாப்பிடணும், நீங்க தூங்கணும், அதே மாதிரி பாலுறவும் இருக்கு. ஆனா நீங்க முதல் தரமான நபரா இருக்கணும் அப்படின்னா தகாத பாலுறவு வச்சுக்காதீங்க. திருமணத்துக்கு புறம்பான பாலுறவு இருக்கக்கூடாது.
The human society, therefore human society, there is marriage. there is no marriage in the dog society. So therefore, sex life within marriage and regulative principle, that is not prohibited. That means anyone who follows these rules and regulations, he becomes purified and pious.
அதனாலதான் மனித சமுதாயத்துல திருமணம் அப்படின்ற ஒன்று இருக்கு. நாய்களோட சமுதாயத்துல திருமணம் கிடையாது. அதனாலதான் பாலுறவு அப்படின்றது திருமணத்துக்கு உட்பட்டதா, கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கக்கூடியதா இருக்கும்போது அது தடை செய்யப்படுறதில்லை. அப்படின்னா யார் ஒருத்தர் இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கிறாங்களோ அவங்க தூய்மை அடைந்து புண்ணியமானவர்களா ஆகுறாங்க.
Without becoming purified and pious, you cannot understand God. It is said therefore in the Bhagavad Gita, Jesham tu antagatam papam jananam punyakarmanam te dandamaha nirmukta bhajanti maam idiravrata.
நீங்க தூய்மை அடையாம புண்ணியமானவர்களா ஆகாம நீங்க கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு, ஏஷாம் தொந்த கதாம் பாபம் ஜனானா புண்ணிய கர்மனாம் தே தொந்த மோக நிர்முக்தா பஜந்தே மாம் திருடவிரதா.
Person who is completely free from sinful activities, such person can become a devotee, a lover of God.
யார் ஒருவர் முழுக்க பாவகரமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டிருக்காரோ அப்படிப்பட்ட ஒரு நபர் பக்தராகலாம், கடவுளுக்கு அன்பு காட்டக்கூடியவராகலாம்.
So this Krishna consciousness movement is teaching to the human society how to become purified. There is no such restriction that this man can be purified, that man cannot be. No, there is nothing like that. Everyone can be purified if he desires to be so.
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது மனித சமுதாயத்துக்கு எப்படி ஒருத்தர் தூய்மை அடையலாம் அப்படின்றத போதிக்குது. ஆனால் இவர் தான் தூய்மை அடைய முடியும், அவர் தூய்மை அடைய முடியாது அப்படின்ற மாதிரி விதிமுறைகள்லாம் எதுவும் கிடையாது. எல்லாருமே தூய்மை அடைய முடியும் அவர் விருப்பப்பட்டால் அப்படின்னா.
Immediately we may not be able to purify as it is prescribed. No illicit sex, no meat eating, no gambling, no intoxication. It may not be possible because those who are accustomed, it is difficult to give up.
உடனடியா தூய்மை அடையிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாம கூட இருக்கலாம். தகாத பாலுறவு இல்லாம, மாமிசம் சாப்பிடாம, சூதாட்டம் இல்லாம, போதை பழக்கம் இல்லாம அது சாத்தியமானது. ஏன்னா யார் ஒருத்தர் அது பழகி இருக்காங்களோ அவங்களுக்கு அதை கைவிடுறது கஷ்டமா கூட இருக்கலாம்.
Therefore, the process is given very simple, chant Hare Krishna. So purification is absolute, that is necessary. Without purification you cannot understand God.
அதனால தான் இங்க இந்த வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு, பிரம்மனே ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க, நீங்க தூய்மை அடையிறது உறுதி, அது அவசியமானது. தூய்மை அடையாம கடவுளை புரிந்து கொள்ள முடியாது.
But the method we are prescribing, not we are prescribing, it is Chaitanya Mahaprabhu's prescription, we are simply propagating the chant Hare Krishna.
ஆனா இந்த வழிமுறை நம்ம கொடுக்கிறோம், அது நம்ம கொடுக்கறது இல்லை. இந்த வழிமுறை சைத்தன்ய மகாபிரபுவோடது, நம்ம வெறுமனே அதை பிரச்சாரம் பண்றோம். அது என்னன்னா ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க.
So I am very glad to see that you Mexican young boys, girls, ladies and gentlemen are coming here and joining the chanting Hare Krishna mantra. So I request you to continue this procedure. Please come here, join this chanting of Hare Krishna mantra and take prasadam and go home.
இந்த மெக்சிகன் இளைஞர்களும் யுவதிகளும் பெண்களும் ஆண்களும் வந்து ஒன்றா சேர்ந்து இங்க ஹரே கிருஷ்ணா கீர்த்தனத்தில் ஈடுபடுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இந்த வழிமுறையை தொடர்ந்து பின்பற்றுங்க. நீங்க இங்க வாங்க, ஜபம் பண்ணுங்க, சேர்ந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கிருஷ்ண பிரசாதம் எடுத்துக்கோங்க, வீட்டுக்கு போங்க.
And surely you'll be purified and qualified for going back to home, back to God.
உறுதியா நீங்க தூய்மை அடைவீங்க, மீண்டும் பகவானுடைய லோகத்துக்கு போறதுக்கான தகுதி உடையவர்கள் ஆகுவீங்க.
தேங்க்யூ வெரி மச்.
மிக்க நன்றி.
That we have already said. No illicit sex, no gambling, no meditating, no intoxication.
அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். தகாத பாலுறவு கூடாது, சூதாட்டம் கூடாது, போதை பழக்கம் கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது.
Yes, human being is meant for marriage, not the cats and dogs. If you can remain without marriage, without sex life, that is very good. But if you cannot, then marry and be gentleman and remain peaceful.
திருமணம் அப்படின்றது மனிதர்களுக்கானது, நாய்களுக்கும் பூனைகளுக்கும் இல்லை. உங்களால திருமணம் பண்ணிக்காமல் இருக்க முடியும், பாலுறவுல ஈடுபடாமல் இருக்க முடியும்னா அது ரொம்ப நல்லது. ஆனால் உங்களால் முடியலன்னும் போது நீங்கள் திருமணம் பண்ணிட்டு ஒரு நல்ல பண்பாளனாக அமைதியானவங்களா இருங்க.
ஆமாம்,
இருக்க முடியும். நீங்கள் வெறுமனே இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கணும், அவ்வளோதான்.
The same activities, simply there is no simple activity.
இதே நடவடிக்கைகள் தான், வெறுமனே அங்க பாவ செயல்கள் கிடையாது, அவ்வளவுதான்.
Yes, Krishna can forgive you once, twice, not one, regularly.
ஆமா, கிருஷ்ணர் ஒரு முறை மன்னிக்கலாம், ரெண்டு முறை மன்னிக்கலாம், ஆனா தொடர்ந்து இல்லை.
If a man comes, follows the regulative principle, even for some time, and again he falls down, so long he has followed, that asset is permanent.
இப்போ ஒருத்தர் வர்றார், இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிக்கிறார் கொஞ்ச காலத்துக்கு, அதுக்கப்புறம் அவர் வீழ்ச்சி அடைஞ்சிடுறார். ஆனால் அவர் பின்பற்றின அந்த விதிமுறைகள், அதுக்கான பலன் நித்தியமாக இருக்கு அவருக்கு.
Anything spiritual asset that is never lost. So, little, when it is complete 100%, then you become liberated.
ஆன்மீகமானதுல எதுவுமே இழப்புன்றது கிடையாது. அது கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் அது எப்போ முழுமை அடைந்து 100% ஆகுதோ அப்போ நீங்க விடுதலை அடையலாம்.
Spiritual asset is never lost. So even a person comes to the temple and follows the regulative principle for some time, again he falls down. He is not loser, he is gainer.
ஆன்மீக புண்ணியத்தில் இழப்புன்றதே கிடையாது. ஒருத்தர் கோயிலுக்கு வந்து இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிச்சு கொஞ்ச நாள் இருந்து மறுபடியும் அவர் வீழ்ச்சி அடைந்தாலும் கூட அவருக்கு இழப்புன்றது கிடையாது, அவருக்கு லாபம் தான் இருக்கு.
Others who do not take this lesson and outside they may perform his so called duties very perfectly, he is loser.
ஆனா மற்றவர்கள் இந்த கோயிலுக்கு வெளியில அவங்களுடைய பெயரளவிலான கடமைகளை ரொம்ப பக்குவமா செயல்படுத்தினாலுமே கூட அவங்க நஷ்டத்தை தான் அடைறாங்க.
So at least for some time let every one of you come here and follow the restriction. And if you become perfect, it's all right. But even if you go away, whatever you have done, that is your permanent asset. That is stated in the Bhagavad Gita. Salpamapi yasya dharma satrayati mahato bhaya. And even that little asset can help you to become free from the greatest danger.
அதனால குறைஞ்சது நீங்க இங்க வாங்க, வந்து கொஞ்ச நாள் நீங்க இந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடிச்சிருந்தாலும் நீங்க பூர்ணத்துவத்தை அடைஞ்சங்கன்னா அது ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் அது முன்னாடியே போயிட்டாலுமே கூட நீங்கள் என்னெல்லாம் இங்கே செஞ்சுருக்கீங்களோ அது உங்களுடைய நிரந்தரமான சொத்தாக இருக்கும். அது பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்வல்பம் அபியாச தர்மசிய திராயத்தோ மகத்தோ பயாத். இதுவும் கொஞ்சமாக இருந்தாலும் கூட அந்த சொத்து உங்களுக்கு மிக பெரும் அபாயத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு உதவி பண்ணுது.
There are many examples that are stated in the Srimad Bhagavatam. Therefore, in this human form of life, at least we shall try to get some spiritual asset. So, in the Bhagavad Gita it is stated, even such person falls down, he is given chance next life to take birth in very rich aristocratic family or in a very pious Brahman family.
Srimad Bhagavatathile idhukku neraiya udaranangal kodukapattirukku. Adanalae இந்த மனித ரூபத்தையுடைய இந்த வாழ்க்கையில் நம்ம குறைஞ்சது கொஞ்சம் ஆன்மீகத்தையாவது புண்ணியத்தையாவது நம்ம சேர்க்க முயற்சிக்கணும். இது பகவத்கீதையிலும் சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தர் அப்படியே வீழ்ச்சி அடைந்தாலும் கூட அவருக்கு அடுத்த பிறவியில் ஒரு நல்ல உயர்தரமான ஒரு புண்ணியமான குடும்பத்தில் பிறக்கிறதுக்கோ அல்லது ஒரு பிராமணர் குடும்பத்தில் பிறக்கிறதுக்கோ வாய்ப்பு கொடுக்கப்படுது.
So, little spiritual asset in this human form of life will at least guarantee your next life in a very nice family.
அதனால கொஞ்சம் ஆன்மீக புண்ணியமா இருந்தாலும் அது குறைஞ்சது உங்களுக்கு அடுத்த பிறவியில உங்களுக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குது.
But without spiritual life, there is no guarantee whether you are going to become human being or cat or dog.
ஆனா ஆன்மீக வாழ்க்கை இல்லாம நீங்க அடுத்த பிறவியில மனிதனா பிறக்க போறீங்களா, பூனையா பிறக்க போறீங்களா, நாயா பிறக்க போறீங்களா, அதுக்கு எதுவும் உத்தரவாதம் கிடையாது.